ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சுஞான சத்தியார் சுபக்கத்தில் இரண்டாம் சூத்திரத்தில் நான்காம் அதிகரணத்தில் நவந்தர் வேதம் என்ற கருத்திலே சிவபேதங்கள் ஒன்பதும் சக்தி வேதங்கள் ஏழும் கூறப்பட்டன. சிவபேதம் சக்தி வேதம் என்று தனித்தனியாக கூறப்படினும் சிவத்தோடு என்றும் பிரிப்பின்றி தாதான்மியமாக விளங்குவது சிவசக்தி என்று சொல்லக்கூடிய சக்திதான் நாதமாதி தானாகும் என்ற பாடலையும் சிந்தித்தோம். மிக முக்கியமான பாடல். அதன் மூலம் நீங்காது நிற்றலை வலியுறுத்தினார். அது நான்காம் கூறினுடைய மூன்றாவது உட்பிரிவு. ஆக சிவபெருமான் அமலனாய் விளங்குதலையும் அவன் தன்னுடைய தடத்த திருமேனிகளுடைய இயல்பு தனக்கு பொருந்துதலின்றி அவற்றுக்கு அப்பாலும் அவன் விளங்குகின்ற அந்த சீர்மையினையும் தன் சக்தியோடு தாதான்மியமாய் நீங்காது நிற்கின்ற அந்த பாங்கினையும் ஆக இந்த மூன்றையும் சேர்த்து இவற்றின் தன்மையை தனக்கு எய்தலின்றி தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும் என்ற இரண்டாம் சூத்திரத்தினுடைய இறுதிப் பகுதியினை இந்த இறுதி அதிகரணமாகிய நான்காம் அதிகரணத்திலே விளக்கி அருளினார்கள். இனிமேல் இதன் மேல் எழக்கூடிய ஐயங்களுக்கு விளக்கங்கள், அந்த விளக்கங்களிலே வரக்கூடிய கருத்துக்களுக்கு மேலும் விளக்கங்கள் என்ற அளவில்தான் இனி உள்ள பாடல்கள் செல்ல இருக்கின்றன. ஆக இரண்டாம் சூத்திரத்தினுடைய நான்காம் கூறானது நிறைவேதியாகிவிட்டது. இதன் மேல் சில ஐயங்களும் விளக்கங்களுமாக வரக்கூடிய செயல்கள் அமைந்துள்ளன. ஆக சித்தாந்த நோக்கில் கேட்கப்படும் ஐயங்கள் அவற்றுக்கு விளக்கங்கள் அவைதான் இனி உள்ளன. அதையும் ஆசிரியர் வந்து இவ்வளவு விரிவாக நூல் சொல்லியும் கூட மேலும் மேலும் அதனை விரிவாக சொல்லி நமக்கு அங்கே சிவாகமங்களில் இருக்கக்கூடிய அந்த ஞான செல்வங்களை எல்லாம் நமக்கு மிக கருணையோடு நமக்கு வாரி வழங்கியிருக்கின்றார்கள் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் என்றுதான் நாம் கூற வேண்டும். அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த நான்காம் அதிகரணத்திலே சிவபேதங்கள் ஒன்பதை பார்க்கும் பொழுது அதிலே இரண்டு சக்தி பேதங்களும் உள்ளன. அது இரண்டாவது பேதமாகிய சக்தி என்பதும் நான்காவது பேதமாகிய விந்து என்பதும் இந்த ரெண்டும் தான் சக்தி பேதங்கள். ஆக இந்த சக்தி பேதங்கள் இடையில் இருப்பதை வைத்து பார்க்கும் பொழுது சிவத்துக்கு சக்தி அன்னையாகவும் விளங்குகின்றால், பின் வந்துள்ள சக்தி பேதத்தை பார்க்கும் பொழுது சிவத்துக்கு சக்தி மகளாகவும் விளங்குகின்றார். இப்படி அன்னை மகள் அப்புறம் சதாசிவம் மனோன்மணி மகேசன் மகேசைன்னு பார்க்கும்போது நாயகனாகியாகவும் சிவசக்தி விளங்குகின்றார்கள். ஆக இப்படி பல்வேறு உறவுகளை சிவசக்தி கூறுவது மலைவாக உள்ளதே என்ற ஒரு ஐயம் எடும் பொழுது அதனை அருமையாக விளக்கி அருளினார். இந்த நிலைகளெல்லாம் நம்முடைய உய்வுக்காக சிவமும் சக்தியும் நடத்தி காட்டுகின்ற நாடகமே அன்றி பிரிதில்லை என்றும் தெரிவித்தருளினார்கள். மேலும் சிவம் சக்தி என்று இரண்டு வேறு வேறு பொருள்கள் அல்லர் என்பதை நாம் உணர வேண்டும். உலகியலில் தந்தை மகள் என்று சொன்னாலும் சரி, அல்லது அன்னை மகன் என்று சொன்னாலும் சரி, அல்லது கணவன் மனைவி என்று பார்த்தாலும் சரி, எல்லாம் இரண்டு வேறு வேறு ஆட்கள், அங்கே வேறு வேறு உயிர்கள். ஆனால் இங்கே வந்து என்னதான் ஈருடல் ஓர் உயிர்னு சொன்னாலும் உண்மையாக பார்க்கும்போது வேறு வேறு ஆட்கள் தானே, கணவன் மனைவி ஆகட்டும், தந்தை மகளாகட்டும், அன்னை மகனாகட்டும். ஆனால் இங்கே சிவம் சக்தி வேறு வேறு பொருள்கள் அல்ல, குணகுணி சம்பந்தமுடையவை. ஆக குணகுணி சம்பந்தமுடைய சிவமும் சக்தியும் நம்முடைய உய்வுக்காக இப்படியெல்லாம் நடித்து காட்டுகின்றார்கள் என்று சொல்லி அருமையாக விளக்கினார். இந்த உண்மையை யார் உணர்ந்தார்? தவந்தர் ஞானத்தோர், தவத்தால் தவ முதிர்ச்சியால் பெற்ற ஞானத்தை உடையவர்கள் தான் இந்த உண்மையை உணர முடியும், சிவசக்தியினுடைய இயல்புகள் குறித்த உண்மைகளை உணர முடியும் என்று கூறினார். அது குறித்து தான் மேற்கொண்டு ஐயம், அதற்கு விளக்கம் அடுத்த பாடல்ல. சரி, அந்த தவச்சிறப்புடைய ஞானி யார் அப்படின்னா, தத்துவங்களை எல்லாம் உணர்ந்து அந்த தத்துவங்களையும் கடந்து விளங்கக்கூடிய சிவத்தை உணர்ந்தவன் தான் அந்த ஞானி என்று கூறினார். அதை பார்த்தோம் நாம. அந்த பாடல்ல முதலடியில நாம பார்க்கும் பொழுது தனுகரண புவன போகம் தற்பரம் பந்தம் வீடு அப்படின்னு முதலடி வந்தது. அந்த தற்பரம் என்ற சொல் மூலம் என்று பொருள்படும் என்றும் பார்த்தோம். தனுகரண புவன போகங்கள், புவன போகங்களும் தனுகரண புவன போகம் இருக்கு இல்லையா, அதுக்கு தனுகரண புவன போகங்களும் அப்புறம் தற்பரம்னு வருது. தற்பரம் என்பதை மூலம் என்று பொருள் கொள்ள வேண்டும். தற்பரம் அவற்றுக்கு மூலம், அவற்றுக்கு மூலமாய் உள்ள பெத்த முத்திகள், அவை மூலமாய் உள்ள என்று வந்திருக்கின்றது. அவை மூலமாய் உள்ள பெத்த முத்திகள், தனுகரண புவன போகங்களை மூலமாக வைத்துதான் பெத்த முத்திகள் பேசப்படுகின்றன என்று குறிப்பிடுகின்றார். அதாவது உயிருக்குரிய இரண்டு நிலைகள் பெத்தம் முத்தி. சுவாமி வந்து அவர் அனாதி முத்தர், அனாதிமுத்த சித்துரு என்று முதல் சூத்திரத்திலே பார்த்து விட்டோம். பெத்தம் முத்தி என்ற இரண்டு நிலைகள் உயிர்களுக்குத்தான். பெத்தான்மாக்களாக இருந்து திருவருளாலே முத்தி எய்தி முத்தான்மாக்களாக ஆகின்றன. ஆக தனுகரண குணபோகங்களோடு கூடியிருக்கும் நிலை பெத்த நிலை, அவற்றை விட்டு நீங்கி இருக்கும் நிலை முத்தி நிலை என்று தனுகரண குணபோகங்களை மூலமாக வைத்து பெத்த முத்திகள் பேசப்படுவதனாலே தனுகரண குணபோகங்களும் அவை மூலமாய் உள்ள பெத்த முத்திகளும் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. தொடர்ந்து வரும்பொழுது அந்த பெத்த முத்திகளும் எல்லாம் வந்து தத்துவங்களை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கின்றன, தத்துவங்களை ஆதாரமாக கொண்டுதான் தனுகரண புவன போகங்கள் இருக்கின்றன, அவை மூலமாக வரக்கூடிய பெத்த முத்திகளும் தத்துவம்தான் ஆதாரம். தத்துவங்களோடு கூடியிருக்கும் வரை பெத்தம்தான். எப்போ தத்துவங்களை தன்னின் வேறாக காண ஆரம்பிக்கின்றானோ அப்போ முத்தி நிலை தொடங்கிவிட்டது. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி அப்படின்னு வரும்போது முத்தி படிநிலைகளை அடைந்து விட்டான் என்று பொருள். ஆகவே முத்தி நிலையும் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்ற முறைமையில்தான் தொடங்குகின்றது. ஆகவே பெத்த முத்தி எல்லாம் தத்துவங்களை அடிப்படையாக தான் விளக்கப்படுகின்றன. ஆகவே இந்த தத்துவங்கள் எல்லாம் உயிரோடு தான் கூடி உள்ளன. அதான் அணுவினோடு எல்லாமாகி அடைந்திடும் தத்துவங்கள். அணு என்று சொல்லும்பொழுது உயிர், ஆன்மா. ஆணவச்சார்பு உடையதாய் உயிர் இருப்பதனாலே உயிருக்கு அணு என்ற பெயர் ஏற்பட்டது. ஏன்னா வியாபகமான உயிரை அணுத்தன்மைப்பட வைப்பதனாலே ஆணவ மலத்துக்கு வந்து அந்த ஆணவங்கிற பெயர் அதனால தான் வந்தது. இதை வந்து சிவஞான போத சிற்றுரையிலே சுவாமிகள் விளக்குகின்றார்கள். காரணப்பெயர் அது. வியாபகமாகிய உயிரை அணுத்தன்மைப்பட்டு குன்றிவிடச் செய்வதனாலே இந்த மூலமலம் ஆணவம் என்ற பெயரை பெற்றது. ஆகவே ஆணவ மலமுடைய உயிருக்குத்தான் இந்த தத்துவங்கள் எல்லாம் பொருந்துகின்றன. இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நோய் உடையவனுக்கு தான் மருந்துகள் தேவை. ஆக என்றுமே நோயற்ற நிராமய பொருளாகிய சிவபெருமானுக்கு தத்துவ சார்பு தேவையில்லை. அதனால்தான் குறிப்பிட்டார், அணிவினோடு எல்லாமாகி அடைந்திடும் தத்துவங்கள். இந்த தத்துவங்களை நிவர்த்திகளை முதலான கலைகளிலே அடக்கி இவற்றை நீக்கும் முறைமையில் வைத்து நீக்கி, நீக்கும் முறைமைன்னா குருவருளால் தான் அதை நீக்க முடியும். குருவருளாலே நீக்கி பரம் நனி உணர்ந்தோன், இவற்றை கடந்த தத்துவாதீத பொருளாகிய சிவபரம்பொருளை நன்றாக உணர்ந்தவன் தான் சிவசக்தி இயல்புகளை உணரத்தக்க தத்துவ ஞானி என்று முந்தைய வாழ்விலே சொல்லப்பட்டவன். தத்துவங்களை உணர்ந்து அவற்றுக்கு அதீதமான சிவத்தை உணர்ந்தவன் தான் அந்த சிவசக்தி இயல்புகளை உணர முடியும் என்று கூறினார். ஆகவே சென்ற பாடலில் குறிப்பிடப்பட்ட தத்துவ ஞானி யார் அப்படின்னு இந்த பாடலில் சொன்னார். அடுத்த பாடல் இதன் மேல் ஓர் ஐயம், அதற்கு விளக்கம். அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, எல்லாம் வந்து எல்லா தத்துவங்களும் ஏன் ஆன்மாவுக்கே ஆன்மாவையே சார்ந்திருக்கின்றன என்பதை இங்கே குறிப்பிடுகின்றன. இந்த தற்பரம் என்பதற்கு அவை மூலம் அப்படின்னு பொருள் சொன்னார்களே, அது வந்து வடமொழி சொல் தற்பரம் என்பது. தாற்பரியம் என்றும் வடமொழி சொல் உள்ளது. தாற்பரியம் என்று சொல்லும்பொழுது உட்கிடை, உட்பொருள் என்று சொல்வார்கள். அதனுடைய பொருளை வைத்து இந்த தற்பரம் என்பதற்கு மூலம் என்று பொருள் பண்ணலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சிவஞான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக வடமொழி பயிற்சி இருந்தால்தான் நாம் இதனுடைய இந்த விளக்கத்தை நாம் தெளிவாக உணர முடியும். அந்த முறையிலே அது இருக்கின்றது. அடுத்த பாடலுக்கு வந்தோம் என்றால் அதைத்தான் கேட்கின்றார். இந்த பாடலிலே, இப்பொழுது பார்த்த பாடலிலே, அணுவினோடு எல்லாமாகி அடைந்திடும் தத்துவங்கள் என்று சொன்னாரே, எல்லா தத்துவங்களும் உயிர்களுக்கே கொடுக்கப்பட்டுள்ளன. தத்துவ சார்பு உயிர்களுக்கே உள்ளது, சிவபெருமானுக்கு இல்லையே அப்படிங்கும்போது அதான் சொன்ன, நோய் உள்ளவனுக்கு தான் மருந்து, ஒரு பொல்லாத நோய் உயிர்களிடத்திலே உள்ளது, அதுதான் ஆணவமலம். அந்த ஆணவமலத்தை நீக்குவதற்காகத்தான் இந்த தத்துவங்கள் எல்லாம் உயிர்களோடு சேர்க்கப்பட்டன என்ற செய்தியை குறிப்பிடுகின்றார். பாடல தான் தொடங்குது. எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்ததன் அணுவுக்கெண்ணில், போன பாடல சொன்னீங்களே அணுவினோடு எல்லாமாகி அடைந்திடும் தத்துவங்கள், போன பாடல் இரண்டாம் அடி, அதை ஒட்டித்தான் இந்த அடுத்த பாடல் வருகின்றது. எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்ததன் அணுவுக்கெண்ணில் தொல்லாய கண்மமெல்லாம் துய்ப்பித்து துடைத்தற்கும் பின் நில்லாமை முற்றுவித்து நீக்கவும் கூடி நின்ற பொல்லாத ஆணவத்தை போக்கவும் புகுந்ததன்றே என்று குறிப்பிடுகின்றார். தத்துவங்கள் அணுவுக்கு எல்லாமாய் இயைந்தது என் எண்ணின், அஞ்ஞனம் தத்துவங்கள் அணுவினோடு எல்லாமாகி அடைந்தது யாதன் பொருட்டு. போன பாடல சொன்னீங்களே, போன பாடல என்ன சொன்னார், அதாவது அணுவினோடு எல்லாமாகி அடைந்திடும் தத்துவங்கள் என்று இரண்டாம் அடியிலே குறிப்பிட்டார். அது குறித்து தான் இந்த கேள்வி. அதனால் எல்லா தத்துவங்களும் ஆன்மாக்களை சென்று அடைந்திருக்கின்றனவே அப்படின்னு கேட்டா, அஞ்ஞனம் தத்துவங்கள் அணுவினோடு எல்லாமாகி அடைந்தது யாதன் பொருட்டு, எதற்காக அணுவை சார்ந்தன தத்துவங்கள் எனில், தொல்லாய கண்மமெல்லாம் துய்ப்பித்து துடைத்தற்கும். கண்ம அனுபவம் உயிர்கள் பெற வேண்டுமே, அதாவது தாம் ஈட்டிய வினைகளுக்கு பலன்களை நுகர வேண்டும். வினைகளை ஈட்டுவதற்கும் தத்துவம் வேண்டும், வினைப்பலன்களை நுகர்வதற்கும் வேண்டும். தொல்லாய கண்மமெல்லாம், தொல்லாயன்னா தொன்மையாய, தொன்மை இந்த தொல் கூட மை சேரும்போது தொன்மைன்னு ஆயிருக்கும். அப்போ அங்கே மை என்ற அந்த விகுதி அங்கே இல்லை, அது வந்து அங்கே செயல் விகாரத்தால் தொக்கது என்று கொள்ள வேண்டும். விசேட உரையிலே இதை சுவாமிகள் குறிப்பிடுவார்கள். மை என்பதை மகர ஐகாரம் என்பார்கள். மகரம் என்றால் இம், அது கூட ஐகாரம், ஐ சேர்ந்தா இம் கூட்டல் ஐ மை. ஆகவே மகர ஐகாரம் என்பது மை. அந்த தொல் என்பது கூட அந்த மை சேர்ந்தா தொன்மைனாகும். தொன்மைன்னா எனது பழமை. பழமையாய இருவினைகளை நுகர்வித்து நீக்குதற்கும் நீக்குதற் பொருட்டும் முற்றுவித்து பின் நில்லாமை நீக்கவும். அப்படி வினைப்பலன்களை நுகர நுகர உயிருக்கு பருவம் எய்தும், அதாவது பக்குவம். பக்குவம் எய்திய வழி மேலைக்கு வித்தாகாதவாறு தீக்கையால் அவற்றை முதிர்வித்து பின் பற்றற கழித்தற் பொருட்டும். பக்குவம் வரும் வரை வினைப்பலன்களையே சுவாமி ஊட்டுகின்றார். திரோதான சக்தி ரூபமாயிருந்து பக்குவம் வந்த பிறகு என்ன செய்கின்றார், அந்த வினைகள் மேலைக்கு முளைக்காதவாறு மேற்கொண்டு, அதாவது எத்தனையோ வினைகள் சஞ்சிதமாக கிடக்கின்றன, அவை மேலைக்கு பிறவியை உண்டாக்காதவாறு ஞானாசிரியனாக சுவாமி எழுந்துள்ளி வந்து ஞானதீக்கை அருளி அதில் அத்துவ சுத்தி என்ற கிரியையிலே அந்த வினைகள் எல்லாம் மேலைக்கு முளைக்காதவாறு வருத்த வித்து போல் ஆக்கிவிடுகின்றார். அப்படி ஆக்கணும்னா தத்துவங்களை உயிரோடு சேர்த்தால்தான் முடியும். ஏன்னா உயிர்கள் தத்துவங்களை கொண்டு சிவபுண்ணியங்களை செய்ய வேண்டும். செய்தால்தான் உயிர்களுக்கு பக்குவம் வரும். அப்பதான் சுவாமி எழுந்தருளி இந்த வினைகளை எல்லாம் நீக்க முடியும். ஆகவே இந்த உயிர்களுக்கு கண்ம நீக்கம் நடைபெறும் பொருட்டும், அந்த கண்ம நீக்கம் ஆனா முடிவா என்ன நடக்கும், கூடி நின்ற பொல்லாத ஆணவத்தை போக்கவும் புகுந்ததன்றே. அவை கழியுமுகத்தால் அந்த கண்மங்கள் எல்லாம் வினைகள் எல்லாம் கழிதல் மூலமாக விரவி நின்று எல்லா அனர்த்தங்களுக்கும் மூலமாகிய ஆணவ மலத்தை போக்குதற் பொருட்டும். விரவி நின்று உயிரின் அறிவிலே கலந்து நின்று எல்லா பெருங்கேட்டிற்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த பொல்லாத ஆணவ மலத்தை போக்குவதற்காகவும் தான் தத்துவங்கள் உயிரை சேர்ந்து நின்றன. எம்பெருமானுடைய திருவருளாலே உயிர்களுக்கு தத்துவங்கள் இந்த காரணங்களுக்காகத்தான் பொருந்தி உள்ளன. முதல்ல என்ன, பக்குவம் வருவதற்காகவும் தத்துவங்கள் வேண்டும் இல்லையா. பக்குவம் வரணும்னா அந்த உயிர்கள் தத்துவங்களை கொண்டு வினைகளை செய்து வினைப்பலன்களை அனுபவிக்க வேண்டும். வினைப்பலன்களை அனுபவிக்கும் போதுதான், ஆகா இப்படிப்பட்ட பலன்களை தரக்கூடிய வினைகளை நாம் செய்துவிட்டோமே, அந்த வினைகளை செய்ய போயல்லவா இப்படியெல்லாம் பலன்கள் நமக்கு வருகின்றது அப்படின்னு உணரும். ஆனாலும் அந்த மாதிரி வினைகளை செய்வதற்கு பற்று நம்மை மிகவும் இழுக்கிறதே என்று படிப்படியா அனுபவத்தில் எல்லாம் நிகழும். அப்போ இதை வந்து நம்ம தவறுன்னு செய்து தெரிந்த பிறகும், நூல்கள் மூலமாகவும் உபதேசங்கள் மூலமாகவும் தவறு என்று தெரிந்த பிறகும் அந்த வினையை செய்வதிலே நமக்கு ஒரு ஆர்வம் எழுகின்றதே, இந்த பொல்லாங்கான ஆர்வத்தை, இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத இச்சையை ஏன், அந்த பொல்லாத இச்சை ஏன் நம்மிடம் விடுகின்றது என்று எண்ணி பார்க்கும் பொழுதுதான் இந்த விபரீத உணர்வினை தோற்றுவிக்கக்கூடிய ஆணவ மலம் நம்மிடம் உள்ளது என்று படிமுறையில் உய்த்து உணரலாம். ஆகவே வினைப்பலன்களை உணர்ந்த ஆன்மா அதனால் பக்குவப்பட்டு இந்த வினைகளுக்கெல்லாம் மூலமாக உள்ளது ஆணவ மலம், அதை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதனை நீக்குவதற்குரிய சிவநெறியிலே ஒழுகுவோம். எந்த தெய்வமும் ஆணவமலத்தை நீக்கும் வன்மை உடையது அன்று. மற்ற எல்லாரும் ஆணவமல பிணிப்புடையவர்கள்தான். சிவபெருமான் ஒருவனே ஆணவச் சார்பற்றவன். ஆகவே அந்த முன்னவனாகிய முதல்வன் முக்கணன் தன்னறியே சரணாதல் சின்னமே என்று சொல்லி அந்த சிவநெறியை சரணடைந்து சிவபுண்ணியங்களை செய்து இந்த ஆன்மாவானது குருவர்களுக்கு பாத்திரமாகின்றது. அப்போ குருமூர்த்திகள் எழுந்தருளி அத்வ சுத்தி செய்து அதற்கு இன்னும் எத்தனையோ பிறவிகளை தரவல்ல சஞ்சித வினைகளையெல்லாம் வருத்த வித்து மேலே முளைக்காதவாறு அந்த வினைகளை எல்லாம் ஒடுக்கி விடுகின்றார். அதை ஒடுக்கும் முகத்தால் சிவாகம உபதேசம் செய்து மூலமலத்தினுடைய வன்மையை மிகவும் கெடுத்து படிமுறையிலே அந்த மூலமலத்தினுடைய ஆற்றலை முற்றிலும் ஒடுக்கி அந்த ஆன்மாவை சீவன்முக்தனாக்கி விடுகின்றார். ஆக கேவல நிலையில் இருந்த ஆன்மா சீவன்முக்தன் என்ற நிலைக்கு உயர்வதற்கு தத்துவங்களே வாயிலாக அமைகின்றன. ஆகையினால் இந்த தத்துவங்கள் ஆன்மாவுக்கு திருவருளாலே அடைந்துள்ளன என்று சொல்லி விளக்குகின்றார். எனவே இப்ப சுவாமியுடைய விசேட உரையை பார்த்தோம் என்றால், எனவே தத்துவங்களால் நீக்கப்படுவனமாகிய மல கண்மங்கள் அணுவுக்கே அன்றி சிவத்துக்கு இன்மையா. அப்ப தத்துவங்களுடைய பயன் என்ன? ஆணவ நீக்கம், கண்மமல நீக்கம், இவற்றுக்கு தத்துவங்கள் பயன்படுகின்றன. சரி, அப்ப ஆணவ மலம் கண்ம மலம்லாம் யாரிடம் இருக்கின்றன? உயிர்களிடம் தான் இருக்கின்றன. அப்ப உயிர்களிடம் தான் இந்த தத்துவங்கள் அந்த மலங்கள் நீங்கும் பொருட்டு பொருந்த வேண்டும். சிவபெருமானுக்கு தான் எந்த மலமும் கிடையாது. ஆகவே சிவபெருமானுக்கு தத்துவ சார்பு தேவையில்லை. அதான் இந்த அதிகரணத்தின் முதற் பாடலில் ஒன்றும் இன்று எம்மிரைக்கே என்று குறிப்பிட்டார். எனவே தத்துவங்களால் நீக்கப்படுவனமாகிய மலகன்மங்கள் அணுவுக்கே அன்றி சிவத்துக்கு இன்மையான். அத்தத்துவங்களும் அணுவினோடு அன்றி சிவத்தோடு இயைபு இல ஆயின என அதன்கண் ஆசங்கை நீக்கியவாறாயிற்று. ஆசங்கைன்னா ஐயப்பாடு. ஆகவே தத்துவங்கள் ஏன் ஆன்மாவிடமே சேர்ந்துள்ளன, ஏன் சிவபெருமானிடம் சேரவில்லை என்ற ஐயத்தை இந்த பாடல் நீக்கிவிட்டது. அணு என்று குறிப்பிட்டது ஆன்மாவைத்தான். அணுவுக்கே என்னும் பிரிநிலை ஏகாரமும் தொன்மை என்னும் மகர ஐகார விகுதியும் விகாரத்தால் தொக்கன. முதலடியில வருது இல்லையா, எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்தது என் அணுவுக்கெண்ணில், அணுவுக்கே எண்ணில். ஏன் உயிரிடமே போய் பொருந்துகின்றன அப்படின்னு ஐயம். அதனால அந்த இடத்துல ஒரு ஏகாரம், அணுவுக்கு என்பதில் ஒரு ஏகாரம் போட்டு அணுவுக்கே எண்ணில் ஏகாரம் பிரிநிலையாக பிரிநிலை ஏகாரம் அங்கு விகாரத்தால் தொக்கது. அடுத்த அடியில இரண்டாம் அடியின் தொடக்கத்தில் தொல்லாய என்பது தொன்மையாய என்று இருக்க வேண்டும். தொல் கூட மை சேரும்போது தொன்மைன்னு ஆயிரும், அந்த இல் வந்து இன்னும் மாறிடும், அதுக்கு இலக்கண விதி உள்ளது. ஆகவே தொல்லாய என்பதில் மகர ஐகார விகுதி தொக்கது, மை என்ற விகுதி தொக்கது. இவை ஏழு செயலானும், அதாவது இந்த நான்காம் அதிகரணத்திலே ஏழு செயல்கள் முடிந்துள்ளன. இந்த ஏழு செயலாலும் நாலாங்குற்றிற்கட்படும் முத்திரப்பொருளும் வகுத்து கூறப்பட்டன. முத்திரப்பொருள் அதாவது சிவபெருமான் அமலன், அவன் தன்னுடைய தடத்த திருமேனிகளின் இயல்பினை பொருந்தாமல் அவற்றுக்கு அப்பாலும் விளங்குபவன், அப்புறம் அவன் தன் சக்தியோடு சாதாரணியமாய் நீக்கமின்றி விளங்குபவன் என்ற இந்த நான்காம் குறியில் உள்ள மூன்று கருத்துக்களும் இதுகாரம் உள்ள ஏழு செயல்களால் வகுத்து கூறப்பட்டன. ஆக நான்காம் அதிகரணத்தை குறித்த செய்திகள் முடிந்துவிட்டன. இனி ஒழிவு தான். ஒழிவுனா என்னன்னா, இதன் மேல் விளக்கங்கள் தேவைப்பட்டு கேட்கும் பொழுது அந்த விளக்கங்கள் வருகின்றன. என்ன விளக்கம் கேட்கின்றார்கள் அப்படின்னா, இந்த பாட்டில் ஒரு அருமையான செய்தி சொன்னீங்களே, ஏன்னா இதுகாரம் நீங்கள் சொன்னது போன அதிகரணத்தில் தத்துவங்களுடைய தோற்றம் தொழிற்பாடு எல்லாம் சொன்னீங்க. சுத்த தத்துவங்கள் குறித்த செய்திகளை முதல் சூத்திரத்திலே சொல்லிவிட்டீர்கள். இந்த சூத்திரத்தில் வித்யாதத்துவம் ஆன்ம தத்துவம் குறித்த செய்திகளை எல்லாம் விளக்கமாக சொன்னீர்கள். அது மாதிரி இந்த சூத்திரத்துடைய இரண்டாம் அதிகரணத்தில் கண்மமலம் குறித்த செய்திகளை எல்லாம் மிகச்சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். இந்த பாடல்ல தான் பொல்லாத ஆணவம் என்று ஆணவமலம் ஒன்று இருக்கின்றது என்று கோடிட்டு காட்டுகின்றீர்கள். அந்த ஆணவமலத்தை பற்றித்தான் கொஞ்சம் விளக்கமாக அருளி செய்ய வேண்டும், அருளி செய்தால் அது நன்றாக இருக்கும் என்று ஒரு பிரார்த்தனை அன்பர்கள் உள்ளத்திலே எழும் என்பதை தம் திருவுள்ளத்தில் கொண்ட நம்முடைய பரம கருணை கடலாக விளங்கக்கூடிய ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரி சுவாமிகள் அந்த ஆணவனத்தினுடைய இயல்பை எல்லாம் அற்புதமாக எடுத்துச் சொல்கின்றார். மிக முக்கியமான பாடல் இந்த பாடல். ஆணவமலம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு யாராவது கேட்டால், நாம் அப்படியே இந்த பாட்டை சொன்னாலே போதும், அத்துணை சிறப்பு வாய்ந்தது. நம்முடைய உள்ளத்திலே இந்த பாடலை சிந்தித்துக் கொண்டிருந்தால் ஒரு விழிப்புணர்வு வரும். அதாவது நம்ம உலகியல சொல்றோம், இந்த இடங்கள் எல்லாம் வந்து நாய்கள் அதிகமாக இருக்கின்றன, ஜாக்கிரதையா இருக்கணும், போர்டு வச்சிருக்காங்க நாய்கள் ஜாக்கிரதை, அப்புறம் திருட்டு பயம் ரொம்ப உண்டு, திருடர்கள் இருக்கின்றார்கள், ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறார்கள். எல்லாம் சரிதான். புற உலகம் குறித்த விழிப்புணர்வு இருப்பது போல எல்லாத்த விடவும் பொல்லாத பொருள் நாய்கள் திருடர்கள். இன்னும் உலகத்துல யார் என்னென்ன வஞ்சகர்கள்லாம் உண்டோ எல்லார விடவும் பொல்லாத ஒரு பொருள் நம் உள்ளேயே இருக்கின்றது. அதான் சித்தாந்தம் கூறுகின்ற உண்மை. அதான் வந்து ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகளே அப்படி சொல்கின்றார்கள், பொல்லாத ஆணவத்தை போக்கவும், பொல்லாத ஆணவத்தை அடைமொழி கொடுத்திருக்காங்க பாருங்க. பொல்லாத ஆணவம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொல்லாங்கினை பற்றி அறிய வேண்டும் அப்படின்னு ஒரு ஆவல் வருதான். சுவாமிகள் எப்படி தோற்றுவாய் செய்யறாங்க பாருங்க நம்ம சிவஞான சுவாமிகள். அற்றேன் ஈண்டு எடுத்துக்கொண்ட ஆணவ வளம் யாது, அதனால் வரும் பொல்லாமை யாது, அதனை போக்குமாறு யாஞ்சனம் என்பாரை நோக்கி 17 செயலான் ஒளிபு கூறுகின்றார். 7 செயல முடிச்சிட்டார். 2 சூத்திரத்தினுடைய 4 கூறு குறித்த செய்திகளை 7 செயலால் முடிச்சிட்டார். அதுல 7 செயலில் பொல்லாத ஆணவம் என்று ஒரு தொடர் வரும் பொழுது அப்போ வந்து கற்போர் உள்ளத்திலே ஆணவமலம் என்பதுதான் யாது, அதை பொல்லாத ஆணவம் என்று அடைமொழி கொடுத்து சொன்னார்களே, அதனுடைய பொல்லாங்கு என்பது எப்படிப்பட்டது, அப்ப இத்துணை பொல்லாங்குடையது இந்த ஆணவமலம் என்றால் அதனை நாம் போக்கிக் கொள்ள வேண்டுமே, அதனை போக்கக்கூடிய வழிமுறை யாது என்றெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே அடுத்தடுத்து ஐயங்கள் எழுமல்லவா. அதனை போக்க திருவுள்ளம் பற்றிய நம்முடைய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் 17 செயல்களால் ஒளிவு கூறுகின்றனர். அது 7 செயலால் அதிகரண கருத்தை சொல்லி முடித்த ஆசிரியர் அதனுடைய அதில் எஞ்சி இருக்கின்ற அதை கேட்ட மாத்திரத்திலே வரக்கூடிய ஐயங்களை போக்குவதற்கு 17 செயல் எத்தனை சிறப்பாக சொல்கின்றார் பாருங்க. இப்போ அதில் அந்த ஆணவ மலத்தை பற்றிய அதனுடைய இயல்புகளை பற்றி எடுத்துக் கூறக்கூடிய அருமையான பாடலை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினிற் களிம்பெய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயைந்து நின்றே என்று கூறுகின்றார். இதற்கு நம்முடைய சுவாமியுடைய பொழிப்புரையை நாம் பார்க்க வேண்டும். பொழிப்புரை: எண்ணிறந்த சக்திகளான் எண்ணிறந்த உயிர்களினும் செம்பிற்கழிம்புகோல் அனாதியே விரவி நிற்பதொன்றாய், கேவலத்தில் ஆவாரக சக்தியானும் சகலத்தில் அதோ நியாமிகா சக்தியானும் அஞ்ஞான நிகழ்ச்சிக்கு காரணமாய் நிற்பது மேற்கூறி போந்த ஆணவமலம் என்பதாம். மேற்கூறி போந்தன்னா சென்ற பாடல சொன்னார்களே பொல்லாத ஆணவம், இந்த பொல்லாத ஆணவம் இப்படிப்பட்டது என்று சொன்னார். ஆக இந்த பாட்டிலே வரக்கூடிய தொடர்களுக்கு ஏற்ற வண்ணம் எப்படி நாம் வந்து பொருள் காண்பது என்று பார்க்க வேண்டுமென்றால் அதற்கு நம்முடைய 16 பட்டத்து குருமூர்த்திகள் கருணையோடு அருள் செய்துள்ள பதவுரையை நாம் பார்க்க வேண்டும். பதவுரை பாடல் ஒன்றதாய் என்று தொடங்குகின்றது, அதற்கப்புறம் அநேக சக்தி உடையதாய் என்று வருகின்றது. அந்த அநேக சக்தி உடையதாய் அப்படிங்கறத முதல்ல வைத்துக் கொள்ள வேண்டும். அநேக சக்தி உடையதாய் எண்ணிறந்த சக்திகள் உடையதாய் உடைத்தாய், எண்ணிறந்த சக்திகள் உடைத்தாய். ஆணவமலத்தின் சக்திகள் பல, அதான் சொல்றாங்க எண்ணற்ற சக்திகளை உடையது ஆணவமலம், அதான் அநேக சக்தி உடையதாய். ஆன்மாவின் உடனாய் முதல் கருத்து என்ன, ஆணவமலம் எண்ணற்ற சக்திகளை உடையது. இரண்டாவது கருத்தாக இதை வைத்துக் கொள்ள வேண்டும், ஆன்மாவின் உடனாய், முதல் அடியில தான் இருக்கு உடனாய், ஆன்மாவின் இரண்டாம் அடியில் இருக்கு, அதையும் உடனாயும் சேர்த்துக்கணும். ஆன்மாவின் உடனாய் எண்ணிறந்த உயிர்களினும் சேர்ந்து, அப்போ முதல்ல சொன்ன கருத்துக்கு விளக்கம் கிடைத்து விட்டது. ஆணவமலம் எண்ணற்ற சக்திகளை உடையது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால், உயிர்கள் எண்ணற்றவை, உயிர்களை எண்ணி தொகை கொடுத்து சொல்ல முடியாது, ஆனால் எத்தனை உயிர்கள் உள்ளன என்பது சிவபெருமானுக்கு தெரியும், நம்மால் எண்ணி சொல்ல முடியாது. ஆகவே எண்ணற்ற உயிர்கள் உள்ளன, அந்த எண்ணற்ற எல்லா உயிர்களிடத்திலுமே தங்கியிருந்து இந்த ஆணவமலம் தன்னுடைய மறைப்பை செய்கின்றது. ஆக ஒவ்வொரு உயிருடைய நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றது, ஒவ்வொரு உயிர் செய்யக்கூடிய வினையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு உயிரிடத்திலும் இது ஒவ்வொரு விதமான சக்தியோடு இருக்கின்றது, அந்த உயிரினுடைய அறிவினுடைய மந்த நிலைக்கு ஏற்றவாறு இந்த ஆணவமலம் வன்மையாகவோ மென்மையாகவோ பிரிக்கின்றது. சில உயிர்களிடம் அதனுடைய சக்தி லேசாக தான் இருக்கின்றது, அந்த உயிர்கள் வினையை செய்வதில்லை, ஒருமலமுடையவராக இருக்கின்றார்கள், ஆணவம் ஒன்றுமே உடையவர்கள். சில உயிர்கள்வால் இந்த ஆணவமல சக்தி இன்னும் வன்மையாக இருக்கின்றது, அவர்கள் வினைகளை ஈட்டுகின்றார்கள், ஆனால் மாயா மயக்கத்தை பொருந்துவதில்லை, ஆணவம் கண்மம் என்ற இரண்டு மலங்களும் உடைய இரண்டு மலங்கள் மட்டுமே உடைய பிரளயாகல ஆன்மாக்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். சில உயிர்களிடமோ இந்த ஆணவமல சக்தி மிக வன்மையாக இருக்கின்றது, மும்மல சார்புடையவராக கண்மம் சார்ந்து அதனோடு மாயையும் சாரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், நாமெல்லாம் மும்மலமுடைய சகலர்கள். ஏன் இப்படி வெவ்வேறு ஆன்மாவிடம் ஆணவ மனத்தின் பிணிப்பு வெவ்வேறு மாதிரியா இருக்கின்றது என்றால், ஆன்மாக்களின் அறிவு நிலை வெவ்வேறு மாதிரியா இருக்கின்றது. ஆகவே அந்த ஆன்மாவிடம் விளங்கக்கூடிய மலச்சக்தியும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றது. இதன் மூலம் ஆணவ மனம் எண்ணற்ற சக்திகளை உடையதாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற ஆன்மாக்களிடத்திலே கலந்து ஒவ்வொரு ஆன்மாவையும் அதனுடைய அறிவு நிலைக்கு ஏற்ப மறைப்பதனாலே இந்த ஆணவ மனம் எண்ணற்ற சக்திகளை உடையது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து, செம்பினிற் களிம்பு எய்ந்து செம்பிற்களிம்பு போல. செம்பில் வந்து களிம்பு இருக்கும், அது வந்து புளி போட்டு விளக்குனா தற்காலிகமாக அது வந்து நீங்கும், அப்புறம் மறுபடியும் அந்த களிம்பு தோன்றும் இல்லையா. ஆகவே செம்பு உள்ள அன்றே செம்பிற் களிம்பு உள்ளது, அது மாதிரி உயிர் உள்ள அன்றே அதற்கு ஆணவ மனம் அரைப்பு உள்ளது. அனாதி சம்பந்தமாக இந்த ஆணவ மனம் உள்ளது என்பதை உணர்த்ததான் செம்பிற்களிம்பு ஓமை. அதனாலதான் செம்பிற்களிம்பு போலன்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஆதி அன்றதாய் என்பதை சேர்த்தார்கள். ஆதி அன்றதாய்னா ஆதி கிடையாது, அப்ப அனாதியே இருப்பதாய், ஒரு தொடக்கம் கிடையாது. இன்று தொட்டுதான் ஆணவ மலம் உயிரை பிணித்ததுன்னு தொடக்கம் சொல்ல முடியாது, அனாதியே உள்ளது. அதான் ஆதி அன்றதாய், அனாதியே விரவி நிற்பதாய், ஆதி அன்றதாய், இயைந்து நின்றே ஒன்றதாய், விரவி நிற்பது ஒன்றாய். தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று, அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்றுன்னா ஆன்மாவினுடைய அறிவையும் கிரியையையும் ஞான கிரியைகளை தடுத்து நின்று, முழுமையாக தடுத்து நின்று, ஆன்மாவினுடைய அறிவிச்சை செயல்களை முழுமையாக தடுத்து நின்று. இது கேவலாவத்தில் நடைபெறுவது. அப்படி முழுமையாக ஆன்மாவினுடைய அறிவிச்சை செயல்களை மறைத்தல் ஆணவமலத்தினுடைய ஆவாரக சக்தி. அந்த சக்தி வந்து ஆவாரக சக்தி, அதைத்தான் சொல்றாங்க. கேவலத்தில் ஆவாரக சக்தியான் அவ்வுயிர்களின் அறிவோடு தொழில்களை மறைத்து நின்று. அப்புறம் என்ன சொல்றாரு, போத்திருத்துவத்தை நிகழ்த்தி. போத்திருத்துவத்தை நிகழ்த்திங்கிறது சகலாவத்தை நடைபெறுவது. போத்திருத்துவத்தை நிகழ்த்தினா வினைப்பலன்களை நுகரக்கூடியவன் என்ற நிலையில் ஆன்மாவை நிறுத்துதல். கேவலாவத்தில ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல் எல்லாம் முற்றிலும் தடுக்கப்பட்டு விட்டன. அப்ப எந்த போகத்தையும் ஆன்மா நுகர முடியாது, அறியாமையில மூழ்கி கிடக்க வேண்டிதான். ஆனா இப்போ நாம இருப்பது சகலாவத்தை. இப்ப நம்முடைய அறிவு இச்சை செயல் முற்றிலும் ஒடுங்கப்படவில்லை, ஓரளவுக்கு ஒடுங்கி வினைப்பலன்களை அடைய அனுபவிக்கக்கூடிய அந்த நிலையில் மட்டும் விளக்கம் பெறுகின்றன. சிவத்தை அறியக்கூடிய நிலையிலே நம்முடைய அறிவிச்சை செயல்கள் இல்லை. எனக்கு என்ன, எனக்கு அறிவு எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நாம் அறிய வேண்டிய பொருள் எது, அதை அறியாமல் இருக்கின்றோமே என்ற உணர்வு இல்லை. சிவத்தை அறிவதற்கு உரிமையும் தகுதியும் உடையனா, அதை அறியாமல் சடப்பொருள்களே அறிந்து வருகின்றோம். அதனுடைய பண்புகளை எல்லாம் கண்டுபிடித்து எங்கேயோ வளர்ந்து விட்டோம்னு வேற இருமாப்பு பண்ணி கொண்டிருக்கின்றோம். எல்லா உணர்வையும் கொடுப்பது உள்ளே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொல்லாங்குடைய ஆணவமலம் தான் இப்படி பொல்லாத கருத்துக்களை எல்லாம் நம்மை மேற்கொள்ள வைக்கின்றது. ஆகவே இன்னும் நாம் அறிய வேண்டிய பொருளை அறியாமல் இருக்கின்றோம், சடப்பொருள்களையே அறிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சகல நிலையில் ஆணவமலம் வினைப்பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையிலே நம்மை வச்சிருக்கின்றதே ஒழிய சிவத்தை அறியக்கூடிய தகுதியை இன்னும் அது தடுத்துத்தான் இருக்கின்றது. ஆகவே கேவலாவத்தையில் முற்றிலுமாக நம்மை தடுத்தது அது ஆவாரக சக்தி. சகலாவத்தையில் வினைப்பலன்களை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நம்மை அனுபவித்திருக்கின்றது அது அதோ நியாமக சக்தி என்று குறிப்பிட்டார்.